திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை மனம் மொழி இமைகளால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களையும், திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொற்பாதங்களையும், குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றி கொண்டு, இன்றைய சூழலிலே மக்களுக்கு ஞான நூல்களை அறிமுகம் செய்து அதில் உள்ள கருத்துக்களை இயன்ற அளவு அவர்களை சென்று சேரும்படி மிகுந்த பிரயாசையோடு பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும், அன்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் சிவனைச் செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றிலிருந்து நம்ம வந்து தவம் என்ற தலைப்பிலே பாடல்களை சிந்திக்க ஆரம்பித்தோம். பிறப்பறியார் அந்த பாடல்ல சுவாமிக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுதான். பூக்கை கொண்டு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு சுவாமி பலன் தரணும்னு எதிர்பார்த்தா கூட தவறு. இன்னும் சொல்ல போனா பலன் எதிர்பார்க்காம தான் வழிபாடே பண்ணணும். ஆனா வழிபாடே பண்ணாம சுவாமிய கொஞ்சம் கூட நினைக்காம, திருநாமத்தை சொல்லாம, சரியகிரிய யோகத்தை பின்பற்றாம இருந்து கொண்டு சுவாமி என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னு நம்ம சொல்வது மிக மிக தவறு. நம்ம அப்பர் சுவாமிகள் அழகா சொல்லியிருப்பார், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலர், ஆக்கைக்கே இறைதி. ஆக்கைனா உடம்பு, அதாவது கையால பூவெடுத்து பூஜை பண்ணல, நாவால இறைவனுடைய நாமத்தை சொல்லல, ஆனால் இந்த உடம்புக்கு இறை தேடுறது, ஆக்கைக்கே இறை தேடி. இதுக்கு சாப்பாட்டை தேடியே நாள பூரம் போக்கிருதோம், கடைசியில ஒரு நாள் இந்த உடம்பானது காக்கைக்கு இரையாகிறது. எந்த உடம்புக்கு நாம இறை தேடி கொண்டு இருந்தோமோ அந்த உடம்பு காக்கைக்கு இரையாகிவிடும் என்று சொல்லுகிறார். ஆகையால் நிற்கின்ற போதே நிலையுடையான் கலல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குண்டலின்றி தொழுமின் தொழுத பின் மற்றொன்றின்றி மணி விளக்காமே என்று நமது திருமூல தேவ நாயனார் சொன்னது போல, இந்த உடம்புல உயிர் நிற்கும் போது எதை செய்யணுமோ அதை நாம் திறம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இப்போது அந்த தவம் என்ற தலைப்பிலே மற்றும் ஒரு பாடலை பார்க்கலாம். தவத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, பொதுவா நாம வந்து ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களை செய்யும் போது தடைகள் வரலாம். ஆனா தடைகள் வந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கூட தளராம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டுறார். இருந்து வருந்தி எழில் தவம் செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வென்றே, இருந்து இந்திரனே எவரே வரினும் திருந்தும் தம் சிந்தை சிவன் அவன் பாதே என்று சொல்லுகிறார். சரி, இருந்து அப்படின்னா கண்ட இடங்கள்ல சுற்றாம ஓர் இடத்தில் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அரிய செயல். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருங்கன்னா எல்லாரும் என்னால அப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அப்படிம்பாங்க. மனசை செதற விடாதீங்கன்னா அப்படிலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி இருத்தல்ங்கிறது பெரிய விஷயம் தான். இருந்துன்னு முதல் வார்த்தையை போட்டிருக்காரு. தவத்திலேயே முதல் விஷயம் வந்து கண்ட இடத்துலயே சுத்தாம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ காட்டிலையும் மலை குகையிலையும் நதியோட ஓரத்திலையும் இருந்துன்னு சொல்ல, ஏன்னா தவம் செய்யும்போது இப்படிலாம் இருப்பாங்க, காட்டுல தவம் செய்வாங்க, மலை குகைக்குள்ள இருப்பாங்க, நதியோட ஓரத்துல இருப்பாங்க. அடுத்து இருந்துனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார். அடுத்து வருந்தி, அதாவது இளமை காலம் தொட்டு விருப்பப்படி எல்லா இன்பங்களையும் எல்லா இந்திரியங்களும் தொய்த்து வருகிறது. அப்ப ஒருவன் வந்து திடீர்னு அந்த இந்திரியங்களை எல்லாம் நீங்க இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம், தூய்க்க வேண்டாம் அப்படின்னு கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் துன்பம் தரக்கூடியதுதான். அதனால வருந்தி அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இவ்வளவு காலம் அந்த மாதிரி தொய்த்து பழகி இருக்கு, இப்ப அது வேண்டாம் தவறுன்னு நமக்கு புரியுது, அதனால அதை விட்டு விலகிறோம். அதனால கொஞ்சம் துன்பமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து வருந்தி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது தேவை. அடுத்தது எழில் தவம் செய்யும்னு கொடுத்திருக்காரு. விரதங்களால உடம்பு வந்து இழைக்கும், அதனாலேயே மேனிக்கு ஒரு அழகு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக முகத்துல ஒரு பொலிவு வந்துடும், நல்ல காரியங்கள் எல்லாம் புண்ணிய சிவ புண்ணிய செயல்களை செய்யணும்னு ஒரு எழுச்சியும் வந்துடும். இதையெல்லாம் தர்றதுனால தவத்தை வந்து எழில் தவம் என்று மிக அழகாக காட்டியுள்ளார். அப்போ தவம் செய்பவர்கள் வந்து அதாவது பொருள் வரவுக்காக மன மகிழ்ச்சியும், அது இழந்தால் துன்பமும் எய்தாது, நீர் ததும்பாத நிறைகுடம், நிறைகுடத்துல நீர் தழும்பாது, குறைகுடம் தான் கூத்தாடும், அந்த நிறைகுடம் போல இருப்பாங்க. அதனால அவங்கள பெருந்தன்மையாளர் என்று போற்றுகிறார் தவத்தில் நிற்பவர்களை. பேதிக்கன்னா மனம் மாறுபடுத்த இல்லையா. இப்போ சிவபூஜை செய்து கொண்டிருந்தாங்க இந்த முப்புராதிகள் என்று சொல்லக்கூடிய திரிபுராதிகள், அந்த மூன்று கோட்டைகள் இருந்தது இல்லையா அந்த முப்புறம். அதுல இப்ப அவங்கள வந்து வெல்ல முடியல அப்படின்னு உடனே திருமால் என்ன பண்ணாரு, புத்தனை போல ஒரு அவதாரம் கொண்டு, புத்த அவதாரம் கொண்டு என்ன பண்றாரு, அங்க போய் அவங்களுக்கு சில கருத்துக்களை எல்லாம் அறிவுறுத்துறாரு. வினைன்னு ஒண்ணும் கிடையாது, மறுபிறவின்னு ஒண்ணும் கிடையாது, நாம நினைச்ச மாதிரி வாழலாம், இது போன்ற நிறைய கருத்துக்களை எல்லாம் சொன்னோடனே அவங்க எல்லாம் இதை விட்டு வழிவிட்டாங்க, அதனால அவங்க எல்லாரும் அழிந்தும் போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நேச நீலக்குடி அரணே எனா அப்பர் சுவாமி சொல்றாரு. நேசத்தோடு நீலக்குடியில இருக்கக்கூடிய அரணே என்று சொல்லாமல் நீசராய், நீசர்னா உங்களுக்கு தெரியும், நெடுமால் செய்த மாயத்தால், அவன் மாயன், அதனால அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஒரு மாயத்தை பண்றாரு, புத்தனை போல செல்கின்றார். அந்த மாயத்தால அவங்க எல்லாம் அந்த புண்ணியங்களை விட்டு விலகி போக ஈசன் ஓர் சரம் எய்ய எரிந்து போய், அவர் கடைசியில சிரிச்சுதான் அழிச்சாரு, ஆனா கையில வில்லு அம்பு வச்சிருந்தாலும் அதனால சொல்றாரு, நாசமானார் திரிபுர நாதரே, அவங்க எல்லாம் அழிந்து போனார்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்ம இந்த மாதிரி தடை செய்ததுக்கு எது வந்தாலும் விட்டுற கூடாதுங்கிறது அந்த வரலாற்றின் இங்க கொண்டு வந்து நம்ம பொருத்தி பார்த்துக்கிடணும். அப்போ உலகத்துல யாராவது செயற்கரிய தவத்தை செஞ்சா இந்திரன் வந்து அந்த தவத்தை கெடுப்பான், இத நம்ம பல புராணங்கள்ல பார்த்திருக்கோம். விஸ்வாமித்திரரோட தவம், நகுடனோட தவம் இதெல்லாம் கெட்டது இந்திரனாலதான். அப்போ சிவ புண்ணியர்களா இருக்கக்கூடிய தவத்தோரை வந்து இந்திரனால ஒன்னும் பண்ண முடியாது, அவங்க தவத்தை கலைக்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க கலைய மாட்டாங்க. இந்திரன் மட்டும் இல்ல, வேற யாராலும் முடியாது. அப்போ சூழ்ச்சி செய்து இந்திரனே அன்றி வேற யாரு வந்தாலும் தன்னோட மனம் சிவத்தை விட்டு பிரியாது, அப்படியே அவங்களோட ஒன்று சிவத்தோட ஒன்று இருக்கும், தங்கி திருந்தும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தவத்தை கெடுக்கிறதுக்கு இந்திரன் முதலான யார் வந்தாலும் தவத்தோருடைய மனம் வந்து சிவன்பால் உறையும், அதனால அவங்களுடைய வாசனா மலமாகிய குற்றமும் நீங்கி திருந்தும் என்று அழகாக நமக்கு அதிலே எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அணையிட பெருகும் ஆறு மாதிரி இடையூறு மிகும்போது அவங்களோட சிந்தை சிவன்பாலே மிகுதியாக ஒன்றும், சிக்கனை பிடிக்கிறது, இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியன்னு சொல்றார் இல்லையா, அது மாதிரி. அப்ப இந்திரன் முதலிய எவராலும் தவத்தோருடைய தவத்தை கலைக்க முடியாது, அவங்க அதுல உறுதியாக இருந்தால் யாராலும் கலைக்க முடியாது என்பதை அழகாக நமக்கு அறிவுறுத்தி காட்டியிருக்கின்றார். இதற்கு அந்த முப்புற வரலாற்றையும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான், பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன், அருந்தவர் கல்லால் அணுகலும் ஆகான், விரைந்து தொழப்படும் வெண்மதியானே என்று சொல்லுகிறார். சிவபெருமான் யாருக்கு வெளிப்படுவார் என்று பார்த்தோம் என்றால் தவமுடையாருக்கு மட்டும்தான், அந்த மெய் தவத்தை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுவார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ கரந்தம் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றிலா. இப்போ எல்லா உயிர்கள்டையும் இறைவன் வந்து ஒன்றாய் இருக்கின்றார், கலப்பினால் ஒன்றா கலந்தே இருக்காரு, அப்புறம் இயக்கவும் செய்யறார் உடனாக இருந்து. ஆனாலும் அந்த உயிர்களால் அவரை அறிய முடியவில்லை. அதனால கரந்தும் என்று சொல்லி, அது பக்குவம் இல்லாதவர்களுக்கு. பரிபாகம் முற்ற ஆன்மாக்கள்கிட்ட மணியில ஒளி போலவும் விளக்குல ஒளி போலவும் வெளிப்பட்டு தோன்றுவார், அதனால கரந்திலன். அப்போ பக்குவம் இல்லாதவர்களுக்கு அவர் வந்து என்ன செஞ்சிருந்தாரு, கரந்து இருக்கின்றார். பக்குவமான ஆன்மாக்களுக்கு கரக்கமாட்டார், தன்னை உணர்த்துவார், காட்டுவார், வெளிப்பட்டு தோன்றுவார். கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணைமா கடல் இல்லையா, ஒன்பதாம் திருமுறையில கருணை கடல். அதனால என்ன செய்யணுமோ அதை அவர் செய்கிறார். அடுத்து பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் என்று சொல்கிறார். அவருடைய ஜடை வந்து எப்படி இருக்கு, பரந்த ஜடையாக இருக்கிறது. கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. கண் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மாயேயமான பொருட்களை மட்டும்தான் காணுகின்ற இயல்புடையது. அது கண்ணு ஒரு பொருளை பார்க்கணும்னா அது மாயேயமான பொருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இயல்பாகவே அறியக்கூடிய அறிவில்லாத கருவிதான் கண்ணு. இந்த உயிர் வந்து மனத்தின் வழியாக கண்ணை காரியப்படுத்த அது பொருள்களை சென்று பற்றி அறியும் தன்மை உடையது. அதனால ஞான சொரூபியாகிய சிவபெருமானை அந்த கண்ணால் அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி சாத்தியமாகும்? அதற்கு அடுத்தபடியாக பசும்பொன் நிறத்தன், இறைவன் வந்து என்ன வண்ணத்துல இருக்கிறார், என்ன நிறத்துல இருக்கிறார், இப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும் அதேங்கிறார். சொரூப நிலையை குறிக்குது. ஆனா பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படின்னு சொன்னதுனால பசும்பொன் நிறமாக இருக்கிறார். மாற்று உயர்ந்த பசுமையான பொன், மாற்று கம்மியான பொண்ணு, மாற்று குறைந்த பொண்ணும் இருக்கு, ஆனா மாற்று உயர்ந்த பசுமையான பொன். அப்புறம் தவம் அப்படின்னு சொன்னாலே என்னதுன்னு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனா இது அருந்தவம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எளிதில் இயற்றுவதற்கு அரியது, அதனால இது அருந்தவம் அப்படின்னு சொல்றாரு. அருந்தவர் கல்லால் அணுகலும் ஆகான் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா அணுகவே முடியாது அப்படின்னா அரிய தவம் செய்தவர்களை தவிர மற்ற யாராலும் அணுகவே முடியாது அப்படின்னா அடைய ஒரு காலமும் முடியாது. எப்படி அவரை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை அதுல துணித்து நிற்கிறது. விரைந்து தொழப்படும் வெண்மதியானே என்று சொல்லுகிறார். விரைந்து, காலம் தாமதிக்காம அவரை தொழனாது. அன்று இன்று என்று அப்படின்லாம் பிரிக்க கூடாது. இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அவரோ பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அவரை நம்ம எப்போதும் இடையறாது வணங்க வேண்டும். இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா உத்ராஷம் விபூதி எல்லாம் பூசுனா இன்னும் இந்த வயசுல எப்படி பூசிருக்கீங்க, அது அறியாமை. அவங்க சொல்றது அவங்க பூசாம இருக்கிறது அவங்களுடைய பிழை. பூசினவங்களை பார்த்து என்ன இந்த வயசுல பூசிட்டீங்கன்னு கேக்குறது ஒரு பிழை. கோயிலுக்கு போக ஆரம்பிச்சா இந்த வயசுலயே சாமி சாமின்னு அலையிறாங்கன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய தவறு. பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே நின் சேர்ந்தேன்னு சொல்றாரு நம்ம காரைக்கால் அம்மையார். அதனால எப்போதும் பிறந்ததுல இருந்து அவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஞான நூல்களை படிக்கும் போது அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உடலுக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய படிப்பைத்தான் அவங்க முக்கியமா நினைக்கிறாங்க. அந்த கல்வி தான், அதை வச்சு அதுக்குத்தான் முக்கியத்துவமே தரப்படுகிறது. இந்த உயிருக்கு ஞானத்தை தரக்கூடிய இந்த கல்வியை பற்றிய அருமை அவர்களுக்கு தெரிவது இல்லை. ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா என்னைக்கு நமக்கு எல்லாம் சித்திக்கும், இந்த உடம்புல அது வரைக்கும் உயிர் இருக்கணுமே, நாம பின்னால பாத்துக்கலாம்னு நினைக்கும். அடுத்த நொடியே நம்ம கையில கிடையாதுன்னு சொல்லும் போது பின்னால பாத்துக்கலாம்னு எப்படி எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை எல்லாம் புண்ணியம் செய்யறதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியும். சரி, ஆக அடுத்து அவர் என்ன சொல்றாரு, காலத்தை கடத்தாம நீங்க வந்து சீக்கிரமே விரைந்து காலத்தை தாமதிக்காம போய் அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. வெண்மதியான் சந்திரன், குற்றம் குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை சுவாமிக்கு இருக்கு. அதனால அவர் என்ன செய்யறாரு, சந்திரனை சாப நிவர்த்தியும் கொடுத்து இல்லையா, அவர் பண்ணது பெரிய பாவம் குருதார கமனம், அதுக்கு அடுத்தபடியாக பெரியவருடைய சாபம். அதனால அதை நீங்கும்படியாக அவரை செய்து அதுவும் அது மட்டும் இல்ல தலையிலே தூக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லி இருக்கு. அடுத்து பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன்னெய்த வைத்ததோர் வைத்த முதல்வனை எம்மீரை தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும் மன்னெய்த வைத்த மனம் அது தானே என்று சொல்கிறார். யாருக்கு இறைவன் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்றார். இப்போ முதல் வரி வந்து என்ன சொல்லுது, பின் எய்த வைத்ததோர் இன்ப பிறப்பு என்று இந்த பிறப்பை பத்தி சொல்லுது. பிறவி வந்து துன்பம்னு நம்ம தான் சொல்றோம், ஆனா இவர் இன்ப பிறப்புன்னு கொடுத்திருக்காரே, அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்பத்தை எய்துவதற்குரிய பிறப்பு இந்த பிறப்பு, அதனால இன்ப பிறப்புன்னு சொல்றார். இந்த புண்ணியம் பாவம் என்னது, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, புண்ணியம் செஞ்சா எங்க போவோம், பாவம் செஞ்சா எங்க போவோம், பந்தம்னா என்ன, வீடுனா என்ன, இதையெல்லாம் உணரக்கூடிய பிறவி வந்து மனித பிறவிதான். இது வந்து லேசில் கிடைக்கல, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், அப்பா அதுக்கு வர்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பேயாய் கணங்களாய் எல்லாம் இருக்கு. இந்த மனித பிறவிலே ஒழுங்கா நிக்கணும் இல்லையா, அச்சு மாதிரி பிறக்காம வேற இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் இந்த பிறவியை கிடைக்கி, இத்தனை பிறவியை தாண்டி ஆறறி உள்ள இந்த பிறவி கிடைச்சு அதுலயும் ஒழுங்கா இருக்கலன்னா அச்சு மாதிரி பிறக்கக்கூடிய இடரும் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இதுல நிக்கிறது. அதான் பின்னெய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினைன்னு சொல்றார். அதாவது பரிபாக விசேடத்தால சிவானந்த பேற்றை எய்துவதற்கு உரியதாக வைத்த இந்த இன்பமான மனித பிறவியை முன்னெய்த வைத்த முதல்வனை, தன்னோட பக்குவம் வந்தப்புறம் தரக்கூடிய ஒரு பிறவிய, தன்னோட கருணையினால இது இன்னும் எத்தனை பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த உயிருக்கு வந்து மனித பிறவியை கொடுப்போம்னு கொடுக்கிறார். எத்தனை பிறவியை எடுத்து உழலும்னு நினைக்கும் போது அவருக்கு நம்ம மேல ஒரு கருணை வருது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இந்த திருவாசகத்துல சொன்னது போல அந்த லேச அந்த எண்ணம் யாருக்கு வருது, அது வந்து எத்தனை அறிவு ஜீவராசிகளுக்குனாலும் வரலாம், நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய பெற்றான் சாம்பானுக்கு அவர் முக்தி கொடுக்கும் போது உமாபதி சிவாச்சாரியார் எல்லாரும் வந்து இவர் அது முக்தின்னு ஏத்துக்கிடாம இருக்கும்போது இவர் அந்த முள்ளி செடிக்கு அங்க முக்தி கொடுக்க, அந்த முள்ளி செடி அவ்வளவு பக்குவத்தோட இருந்திருக்கு, ஒரு அறிவு ஜீவராசி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பறவைகள் நாகம் எத்தனையோ விலங்குகள் எல்லாமே இறைவனை வழிபட்டிருக்கின்ற, சிலந்தி யானை எல்லாம் பல இடங்கள்ல பாக்குறோம் எல்லாமே வழிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம். குரங்கு அணிலு பல ஜீவராசிகள் வழிபட்டிருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அந்த மனித பிறவியை நம்மை அடைய வைத்திருக்கின்றார் என்று சொல்லி எம் இறை என்னுடைய தலைவன். அடுத்து என்ன சொல்றாரு, தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும் மலவரி பாகமும் இருவினை ஒப்பும் பெற்று அந்த உயிர்கள் வந்து இறைவனை சரணடைய கூடிய காலத்துல இறைவன் தானே வெளிப்படுவார். ஏன்னா இறைவன் வந்து அனாதி நித்தியமான சுதந்திரம் உடையவர், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவரே வந்து எப்ப வெளிப்படமோ அப்ப வெளிப்படுவார், பக்குவம் கருதி வெளிப்படுவார். மண் எய்து வைத்த மனம் அது தானேங்கிற, மண் எய்த வைத்த மனம், நிலைவர பொருந்த வச்ச மனம், மறந்து மறந்து நினைக்காம தைல தாரை போல இடைவிடாது நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனம். அப்புறம் சுவாமி சொல்றாரு இல்லையா, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று, அது மாதிரி. அதனால அந்த மனத்தில் என் இறை தானே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். பிறவி வந்து எவ்வளவு அரிதாக நமக்கு கிடைத்திருக்கிறது, அரிதறிதா மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை சொல்றாங்க. அதுல கூன் குருடு நொண்டி முடம் இல்லாம பிறக்கணும், அப்புறம் வந்து இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்கணும் தெரியாது, ஆறறி உள்ள பிறவியில இப்ப இருக்கிறோம், ஒருவேளை நம்மளுடைய வினையின் காரணமாக அடுத்த பிறவியில வந்து அச்சு மாறி பறந்துட்டா, அதனால இந்த பிறவில இறைவனை வழிபடுங்கள் என்று தாய்மான சுவாமி அறிவுறுத்துகிறார். வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடும், இந்த பிறவியை மதிக்க கத்துக்கோங்க, எதுக்கும் அந்த பிறவியை பாழ்படுத்தாதீங்க, இந்த உயிரை தூய்மை அடைய செய்வதற்காக இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிறவியை மதிக்க கத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றார் திருநாகரசு சுவாமிகள். அதனால திருமூல தேவநாயனாரே சொல்றாரு, பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார், அவங்களாம் பிராணிகள் தான் அப்படிங்கிறார். அதனால இந்த பிறவி கிடைச்சாச்சு அப்படிங்கிற இந்த பிறவிய முழுமையாக இன்பத்தை, அதாவது பேரின்பத்தை அடைவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நமக்கு இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மறித்துள்ளே நோக்குமின் பார்த்த அப்பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே என்று சொல்கிறார். சாத்திரம், இந்த செயல்முறையா இருக்கக்கூடிய கிரியைகளையும் இந்த வாத பிரதிவாதமாகிய இந்த அகங்காரத்தையும் விளக்கக்கூடிய பாசஞானம். சரி, அதை படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். ஆனால் அதை படிப்பதால மட்டும் மனம் அடங்குவது இல்லை. எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை, இந்த மாதிரி இந்த நூல்ல என்ன இருக்கு அந்த நூல்ல என்ன இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு பரபரப்பத்தான் அது தந்துகிட்டே இருக்கும். அதனால ஓரளவுக்கு நமக்கு விஷயங்கள்லாம் உணர்ந்து கொண்டால் அத்தோடு நீங்கள் அதை நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். மாத்திரை பொழுது, ஒரு நொடி பொழுதாவது அந்த புறத்தே விஷய சுகங்களே சென்று கொண்டு இருக்கிறது இந்த அறிவு. அத நெஞ்சத்துல நின்று எரியும் நீலமணி மிடற்றான் சுவாமி அங்க இருக்கார், அவரை நினைச்சு அப்படி பற்ற வைங்க. அதுதான் உள்ளே நோக்குதல். மறித்து மாத்திரை போது மறி அந்த மனசை தடுத்து விஷய போகங்கள்ல போகாம தடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நோக்கும்படி செய்யுங்கள். அப்போ ஒரு மாத்திரை காலமாவது புறத்தே செல்லக்கூடிய மனசை தடுத்து அகமுகமாக அகமுக பார்வையாக உள்ளே செலுத்த வேண்டும். அப்படி பார்த்த அந்த பார்வை பசுமரத்துல அரைஞ்ச, அதாவது ஒரு பச்சை மரத்துல அரைஞ்ச ஆணிய மாதிரி பதிய, அதனால நம்மை கட்டி இருக்கக்கூடிய பிறவி நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆர்த்த பிறவி, திருவம்பாவில ஒரு ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். அதான் ரொம்ப இந்த மாதிரி சாத்திர கருத்துக்களையே பேசியே, அதாவது சாத்திரம் எதுக்குன்னா இறைவனை பற்றி உணர்வதற்கு, அவரை அடைவதற்கான, அதை விட்டுட்டு உணர்தலையும் அடைதலுக்கும் முயற்சி பண்ணாம அதை வச்சுட்டு எப்ப பாரு ஏதாவது ரொம்ப கருத்துக்களை சொல்லி போராடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் அப்படின்னு அழகா நமது அப்பர் சுவாமி வந்து நமக்கு அதை சொல்லி இருப்பாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவன் என்று உணர்ந்தீங்கன்னா மாத்திரைக்குள் அருளும் மார்பேரர் என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அப்பர் சுவாமியோட அதே கருத்தை நமக்கு திருமூல தேவநாயனார் இந்த பாடல்ல பாக்குறோம். அதாவது ஞானிகள் ஒத்த கருத்து இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படிங்கறத இது உணர்த்துது. அப்போ இந்த அந்த நம்ம பாக்குற உள்ள நோக்குறது வந்து அப்படியே பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சதுனால பிறவிக்கு ஏதுவான வினைகள் வந்து ஏறாது என்று மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து தவம் வேண்டு ஞானம் தலைப்பட வேண்டில், தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில், தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க்கத்தோர்க்கு, தவம் வேண்டா மாற்றத்தனை அறியாரே. இப்ப தவம் செய்யணுமா வேண்டாமா, நிறைய பேர் வந்து நம்ம அந்த கிரியைகளை பின்பற்றவே மாட்டாங்க, நிறைய பேர் சரியைக்கே வரமாட்டாங்க. ஞான நூல்கள் எல்லாம் ஓதுங்கன்னு சொன்னா ஓத மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி தீஷை பெற்றுக்கொண்டு ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. செம்மை ஆகுற வரைக்கும் மந்திரம் வேணும் இல்லையா? அப்போ சிவஞானத்தை பெறணும்னா கண்டிப்பாக தவம் வேண்டும், ஞானம் தலைப்படுவதற்கு. தலைப்படுதல்னா அது வந்து நமக்கு அதை கூடும்படி, அதாவது சிறப்பாக கூடும்படி இருப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும், தவம் வேண்டும். ஆனா ஞானத்தோட வாயிலாக சமாதி சித்திக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோமா, அப்ப தவம் வேண்டாம். தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க்கத்தோருக்குன்னா, சகமார்க்கம்னா தோழமை நெறி, சன்மார்க்கம்னா ஞானிகள், அதாவது தோழமை நெறியினராகிய யோகிகளுக்கும் சன்மார்க்க நெறியினராகிய அந்த ஞான நெறியினராகிய ஞானிகளுக்கும் தவம் தேவையில்லை, அவங்க அத கடந்த நிலைக்கு போயிட்டாங்க. அடுத்து தவம் வேண்டா மாற்றத்தனை அறியாரே அப்படின்னு சொல்றாரு. ஏன் தவம் வேண்டாம் நான் சொல்றேங்கிற உண்மையை உலகத்தவர் பலரும் உணர்ந்து கொள்ளவே இல்லை என்று சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய திருமூல தேவ நாயனார். ஆக அந்த ஒரு நாடுகளில் புக்கு ஒரு சித்தியார் பாடல், அது நமக்கு மிக அழகாக அந்த இந்த பாடலுக்கு பொருத்தமான கருத்தினை அது நமக்கு தருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாடுகளில் புக்கு உழன்றும் காடுகளில் சரித்தும் நாக முளைப்புக்கு இருந்தும் தாகம் முதல் தவிர்த்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை எல்லார் நிகழ்த்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படு கடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம் வேண்டான்னு ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, இறைப்பணி அந்த அந்த ஞானம் இல்லாதவர்கள் வந்து புண்ணிய தேசங்களுக்கு சென்று புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி புண்ணிய தலங்களை எல்லாம் தரிசிச்சு காட்டுல போய் கிழங்கு பழம் அதெல்லாம் புசித்து மலையில உள்ள குகையில போய் யோகத்துல இருந்து அந்த யோக பயிற்சினால பசி தாகத்தை எல்லாம் ஒழித்து ரொம்ப காலம் அந்த மரணம் வராமல் தடுத்து இருந்தாலும் பிறப்புங்கிற துன்பத்திலிருந்து நீங்க மாட்டார்கள். ஆனால் இறைப்பணியில் நிற்பவர்களுக்கு இது அவங்க வந்து அதாவது வீடு பெயறு வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய சிவந்த குஞ்சித பாதத்துல அடங்கி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த வகையான இடரும் வராது என்று அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இதே போலதான் பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரும் வினையில் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தால் மறுவான் ஞானத்தை வந்து என்ற சிவஞான போத வெண்பா நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலக இன்பம் கருதி நம்ம செய்யக்கூடிய பசு புண்ணியம் அது எப்படின்னா, பசிக்கு இப்ப உணவு கிடைக்க காலையில பசிச்சுது சாப்பிட்டோம், ஆனா உண்ட உடனே அந்த பசி நீங்குச்சு, திருப்பி மீண்டும் பசி வந்துட்டு மத்தியானம் அது மாதிரி தான். இப்ப மத்தியானம் சாப்பிட்டா திருப்பி ராத்திரி பசி வந்துருது, அது மாதிரி அது வந்து நிலைத்த இன்பத்தை தராது. ஆனால் இந்த உலக பயனை கருதாமல் சிவகதி அடைய வேண்டும் என்று கருதி செய்யக்கூடிய சரியை கிரியை யோகம் இல்லையா, இது வந்து இருவினை ஒப்பை உயிருக்கு தருகிறது. மலபரி பாகம், அதாவது இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் இதெல்லாம் கிடைக்கும்படி செய்து நமக்கு வந்து ஞானத்திற்கு வழி திறக்கிறது. இருவினை ஒப்புனா என்னன்னா நல்வினை தீவினை, அந்த ரெண்டுமே உலக இன்ப துன்பத்தை தருவதால் அந்த ரெண்டு விலையும் வேண்டாம். அதாவது இன்பம் வேணும்னு இப்ப நம்ம எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா மட்டும் இருக்கணும் வருத்தமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம பட்டுட்டு இருக்க சந்தோஷமும் பிறவிக்கு ஏதுவாகத்தான் இருக்கும், பிறவி நீங்குவதற்கு ஏதுவாக இருக்காது, முக்திக்கு தடையாகத்தான் இருக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம் என்று மிக அழகாக அறிவுறுத்தி சொல்லுகிறது. இறப்பில் தவம் அதுதான் சரியே கிரியை யோகம் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சிவஞான போதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த சாத்திர கருத்து, அந்த சித்தாந்த கருத்து இவருடைய தோத்திரத்தில் சாத்திரமாகிய திருமந்திரத்திலே மிக அழகாக துணிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம்.